தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கல்வாரி பலியிலே இணைந்து இறைவன் ஆசீர்வாதத்தை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என்று சனிக்கிழமை புனித கன்னிமரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலமும் ஆளும் அரசரை ஈன்றவரின் விழா. இந்த நாளிலே கன்னிமரியாளை நம்முடைய குடும்பங்களுக்கு அர்ப்பணித்து, நம்முடைய குடும்பங்களில் கன்னிமரியால் பரிந்துரையாளராக இருந்து தேவையான அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியவராக இருக்க வேண்டி இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக நாம் செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல்ல இறைவன், அமைதி ரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மன்றாடுவோமாக. எங்கள் எல்லோரையும் படைத்து பராமரித்தாளும் இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் எல்லா துயரங்களிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-10 வரை. என் சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள் பலர் போதகராக விரும்ப வேண்டாம். போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டுமென உங்களுக்கு தெரியும். நாம் எல்லாருமே அடிக்கடி தவறுகின்றோம். பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவராவர். அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுகின்றோம். இவ்வாறு குதிரைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்துகின்றோம். கப்பல்களை பாருங்கள், அவை எத்துணை பெரியவனாக இருந்தாலும் கடுங்காற்றால் அடித்து செல்லப்பட்டாலும் கப்பல் ஓட்டுவோர் சிறியதொரு சுக்கானை கொண்டு தாம் விரும்பும் திசையை நோக்கி அவற்றை செலுத்துகின்றனர். மனிதனாவும் அதை போல ஒரு சிறிய உறுப்பு தான். ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அடிக்கின்றது. பாருங்கள், சிறியதொரு தீப்பொறி எத்துணை பெரிய காட்டையே கொளுத்தி விடுகின்றது. நாவும் தீயை போன்றதுதான். நெருகிட்ட உலகின் உருவே அது. நம்முடைய உறுப்புக்களுக்குள் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகின்றது. அது நம் வாழ்வை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகின்றது. எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்தே பெறுகிறது. காட்டில் வாழ்வன, பறப்பன, ஊர்வன, கடலில் வாழ்வன ஆகிய எல்லா உயிரினங்களையும் மனிதன் அடக்கிவிடலாம், அடக்கியும் உள்ளனர். ஆனால் நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது. சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அந்நாவே. கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அந்நாவே. போற்றலாலும் தூற்றலாலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றன. என் சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இருக்கலாகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க் எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 9 இறைவசனங்கள் 2-13 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கும் ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர் தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர் தெழுதல் என்றால் என்னவென்று ஒவ்வொருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், எலியா முதலில் வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் மானிட மகன் பல துன்பங்கள் படவும் இகழ்ந்து தள்ளப்படவும் வேண்டுமென்று அவரை குறித்து எழுதப்பட்டுள்ளதே, அது எப்படி? ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா வந்துவிட்டார். அவர்கள் தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவரை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளவாறே அவை நிகழ்ந்தன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் நிறைய காரியங்களை, நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசுவை பற்றி அறியாத நபர் கூட இயேசுவை பற்றி பல்வேறு விதமான சிந்தனைகளை, செயல்பாடுகளை சுட்டிக்காட்டக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கின்றன. ஆஸ்திரேலியாவிலே ஒரு கண்டத்திலே ஒரு மக்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பதற்காக ஒரு இயேசு சபை குருவானவர் அந்த தீவிற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். அந்த தீவிற்கு செல்கிறார். அந்த மக்களுக்கு விவிலியம் என்றால் என்ன என்று தெரியாது, இயேசு என்றால் என்ன என்று தெரியாது, கிறிஸ்தவம் என்றால் என்ன என்று தெரியாது. இந்த நபரை புதிய ஒரு நபராக அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த குருவானவர் அங்கு சென்று பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவத்தை எப்படி அறிவிப்பது என்பது இவருக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், அந்த மக்கள் கிறிஸ்துவா அல்லது மதமா எதுவுமே தெரியாத ஒரு குழுவாக அந்த தீவிலே அந்த மக்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குருவானவர் ஒரு நபரை அழைத்து அந்த நபரிடத்திலே அந்த மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் பேசக்கூடிய அந்த மொழியை, நம்முடைய இந்தியாவிற்கு பல புனிதர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பல்வேறு விதமான மொழிகளை, நம்முடைய தமிழ் மொழியை கூட அவர்கள் கற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மொழியை கற்பதற்காக ஒரு நபரை அழைத்து கொண்டு அந்த நபரிடத்தில் அந்த இடத்தினுடைய மொழியை அவர் கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அப்படி கற்றுக்கொண்டு இருக்கிற போது அந்த நபரிடத்தில் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு புத்தகத்தை தருகிறேன், அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் உள்ளது, அந்த புத்தகத்தை நீ உம்முடைய மொழிகளில் நீ மாற்றி எழுத வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படி சொல்கிற போது அந்த நபரிடத்தில் அந்த புத்தகத்தை கொடுக்கிறார். அந்த புத்தகத்தை கொடுத்து நீ எழுத வேண்டும் என்று சொல்கிற போது அந்த நபர் வெளியூருக்கு சென்று படித்த நபர், எனவே அந்த ஆங்கிலத்திலிருந்து அந்த மொழியை மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மொழிக்கு அந்த நபர் அந்த விவிலியத்தை மாற்றிக்கொண்டிருக்கிற போது, அந்த புத்தகத்தை மாற்றிக்கொண்டிருக்கிற போது இவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஒரு நபரை பற்றி மீண்டும் மீண்டும் வருகிறதே, அந்த நபர் யாராக இருப்பார், அவர் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறாரே என்று சொல்லி அந்த புத்தகத்தை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த குருவானரிடத்தில் இந்த நபர் வந்து, நான் புத்தகத்தை மொழி மாற்றம் செய்து கொண்டிருக்கிறேன், மொழி மாற்றம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு நபரை பற்றிய நிகழ்வு மீண்டும் மீண்டும் வரக்கூடியதாக இருக்கிறது, அவர் மிகப்பெரிய ஆளாக இருப்பார் போல, பல்வேறு விதமான அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், மக்களிடத்தில் செல்கிறார், மக்களை பொறுமையோடு ஆளக்கூடியவராக இருக்கிறார், மக்களை நல்முறையில் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், இந்த நபர் யார் என்று சொல்லி அந்த நபரிடத்தில் அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அந்த குருவானவர் சொல்கிறார், அவர்தான் இயேசு என்று சொல்கிறார். அப்போது அந்த நபரிடத்தில் கொடுத்த புத்தகம் என்னவென்றால் விவிலியம். இந்த விவிலியத்தை மொழி மாற்றம் செய்து அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த நிகழ்வு இப்படி சொல்லக்கூடியதாக இருக்கிறது, அந்த தீவிலே கிறிஸ்தவத்தை அவர் மாற்று கிறிஸ்தவத்தை அந்த மக்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக, அந்த மக்களுக்காக மறைசாட்சியாக இறக்கக்கூடிய அளவிற்கு அந்த குருவானவர் பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த நிகழ்வை நான் வாசித்து கொண்டிருந்த போது எனக்கு தோன்றியது இதுதான், கிறிஸ்தவை பற்றி யாருக்கும் தெரியாத நபர் கூட அந்த நபரை ஒரு மிகப்பெரிய நபராக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு என்கின்ற நபர் ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார், அல்லது இவர் நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், மக்களை நல்வழியில் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை பற்றி தெரியாத ஒரு நபர் கூட இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய அளவிற்கு இயேசு பல்வேறு விதமான செயல்பாடுகளை இந்த விவிலியத்தின் வழியாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மை நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று அச்சய தினம் வாசிக்கிற போது இயேசுனுடைய உருமாற்ற நிகழ்வு நமக்கு தரப்படுகிறது. இயேசுனுடைய உருமாற்ற நிகழ்வுக்கு பிறகு இயேசு நான் துன்பப்பட்டு இறந்து உயிர் தெழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை அந்த மக்களுக்கு அந்த சீடர்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த நிகழ்வை அவர் இயேசு சுட்டி காட்டுகிற போது இயேசுவோடு இருந்த அந்த சீடர்களில் ஒருவர், இயேசுவே இதெல்லாம் உமக்கு வேண்டாம் என்று சொன்னவர், இந்த துன்பக்கிண்ணம் உமக்கு வேண்டாம் என்று சொன்னவர், நாம் இங்கேயே தங்கிவிடுவோமே, இந்த மலையிலேயே தங்கிவிடுவோமே என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த நச்செய்திகளை வாசிக்கின்ற போது நமக்கு இரண்டு விதமான செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒருவர் இயேசுவை குற்ற நோக்கோடு உற்று நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் பார்க்கிறோம். மனநல அறிஞர்கள் இவர்கள் எல்லாம் இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லியே தங்களுடைய நாவை கொண்டு அவர்கள் இயேசுவை குற்றப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சீடர்களும் இயேசுவை பல நேரங்களிலே சிக்கலில் மாட்டிவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் குற்றப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அல்ல, மாறாக அறியாமையின் வழியாக அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் நச்செய்தியும் நமக்கு அழகாக சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. அவர்கள் இயேசு சொல்வதை அவர்கள் புரிந்து கொள்ளாதவாறு அவர்கள் இயேசுவிடத்திலே கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நற்செய்தியிலே மூன்று நபர்கள் இயேசுவிடத்திலே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நன்றாக தெரியும், பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த மூன்று நபர்களும் இயேசுவிடத்தில் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதில் பேதுரு இயேசுவினுடைய உருமாற்ற நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகள் கழித்து அவர் எழுதிய அந்த திருமுகத்திலே 1 பேதுரு 3:16-18 வரை நாம் வாசிக்கிற போது அழகாக சொல்லப்படுகிறது, இயேசுவுக்கு சாட்சியாக விளங்கக்கூடியவராக இருக்கிறார், இயேசுவினுடைய மாட்சியை கிறிஸ்துவினுடைய மாட்சியை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதை இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைத்த கதைகளின் ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. இவர்கள் கதைகளை கொண்டு பேசவில்லை, இயேசுனுடைய புனை இந்த கதைகள் பல்வேறு விதமான கதைகள் யூதர்களிடத்தில் இருக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த கதைகளை கொண்டு நாங்கள் பேசவில்லை என்று சொல்லி பேதுரு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதை நாங்கள் பேசவில்லை, மாறாக நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள், இயேசுவை சாட்சியாக விளக்கக்கூடியவராக இருக்கிறார். மாண்பை நேரில் நாங்கள் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் கடவுள் இயேசு பெற்றார் என்று சொல்லி பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலே அதிகாரம் 1:16 நாம் வாசிக்கிற வசனங்களிலே கொடுக்கப்படுகிறது. அதை எங்கு கண்டாராம்? தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணகத்திலிருந்து வந்த இக்குரலியை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி இயேசுவுக்கு சாட்சிகளாக தங்களுடைய நாவை கொண்டு, இது கிட்டத்தட்ட 30 பிறகு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திலே, இந்த கடிதத்திலே பேதுரு அழகாக இயேசுவுக்கு தன்னுடைய நாவினால் சாட்சி பகரக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் இதை இந்த நற்செய்தியிலே இயேசுக்கு நடந்த நிகழ்வை பேதுரு சாட்சி பகரக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் யாக்கோப்பு, இயேசுவோடு இருந்த மற்றொரு ஒரு சீடர். யாக்கோப்பு தன்னுடைய எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 3:5-6 சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாவை பற்றிய சிந்தனைகளை அழகாக இந்த யாக்கோப்பு நற்செய்தி நமக்கு யாக்கோப்பு நூல் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோப்பு எழுதிய கடிதத்திலே அதிகாரம் 3:5-6 நாம் வாசிக்கிற போது, பாருங்கள், சிறியதொரு தீப்பொறி எத்தனை பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் தீயை போன்றது. நாவின் வழியாக செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு ஒரு காட்டை அழிக்கக்கூடிய அளவிற்கு கொடியதாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாவு பல நேரங்களிலே நல்லதும் செய்யும் தீயதும் செய்யும். இதுதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லியே இந்த மனிதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள் இவர்கள் இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடே தீய எண்ணத்தோடு தங்களுடைய நாவின் வழியாக இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த கடவுள் நன்மை செய்ய விரும்புகிறார் என்கின்ற பல நேரங்களிலே இவர்கள் அதை தங்களுடைய நாவின் கொண்டு அவர்கள் தீயதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இந்த யாக்கோப்பில் திருமுகத்தில் அழகாக நாம் வாசிக்கிறோம். குதிரை அல்லது கப்பல், இந்த இரண்டு விதமான எடுத்துக்காட்டுகள் தரப்படுகிறது. குதிரைக்கு வாய் கடிவாளம் போடப்படுகிறது. ஏன்? அந்த குதிரை முழுவதுமாக கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறது. கப்பல் பெரியதாக இருக்கிறது. இந்த சுக்கான் காடை கொண்டு இவர்கள் விரும்பிய திசைக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு வசதியை இந்த கப்பல் பெறக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் அழகாக ஒரு பழமொழியும் சொல்வார்கள், நரம்பில்லாத நாக்கு பல்வேறு விதமான செயல்பாடுகளை சுட்டி காட்டும் பேசும் என்று சொல்வார்கள். இன்று நம்முடைய நாவு எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு சிந்தனையை அழகாக இந்த யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். நாவடக்கம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நற்செய்தி இந்த யாக்கோப்பு எழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. ஆனால் கடவுளுடைய அருளை கொண்டு நாம் நாவை அடக்கம் நம்முடைய வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானதாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய யாக்கோப்பு திருமுகம் நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்கள் பல நேரங்களிலே இப்படியும் பேசுவார்கள், அப்படியும் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு முறை ஒரு பள்ளிக்கு செல்ல நேர்ந்தது. அந்த பள்ளியிலே ஆசிரியர்கள் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆசிரியர் கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த ஆசிரியர்களுக்குள் ஒரு சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்று அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அழைத்த போது, அந்த பள்ளியினுடைய முதல்வர் அழைத்த போது அந்த பள்ளிக்கு சென்றிருந்தேன். அந்த ஆசிரியர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக நான் சென்றிருந்த போது ஒருவர் மற்றவரை குறை சொல்லி வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த பள்ளி ஆசிரியர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த பள்ளியிலே 3 குழுக்களாக ஆசிரியர்கள் பிரிந்து கொண்டு ஒரு குழுவை மற்றொரு குழு குறை சொல்லி அல்லது மற்றொரு குழுவை இன்னொரு குழு குறை சொல்லி என்று சொல்லி தங்களுக்குள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை எழுப்பி அந்த ஆசிரியர்களுக்குள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் எழக்கூடியதாக இருந்திருக்கிறது. பல்வேறு நேரங்களிலே இந்த ஆசிரியர்கள் சந்திக்காத சூழ்நிலையில் கூட இவர்கள் இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி இவர்கள் தங்களை பற்றி பிறரிடத்திலே சொல்லி ஒரு குறை சொல்லி பல்வேறு விதமான பிரச்சனைகளை எழுப்பிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது நான் எல்லா ஆசிரியர்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஆற்றுப்படுத்துதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பள்ளியினுடைய முதல்வர் அழைத்த போது நான் சென்றிருந்தேன். ஆற்றுப்படுத்துவதற்காக நான் சென்றிருந்த போது அந்த பள்ளியில் உள்ள அனைவரிடத்திலும் நான் கேட்டேன், யார் தவறு செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டேன். பல நேரங்களிலே நாம் தவறு செய்கிறோம், நம்முடைய தவறை நாம் மறைப்பதற்காக பிறர் மீது நம்முடைய தவறை சுட்டிக்காட்டி அல்லது நாம் அவர்களை நாம் மிகைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இல்லை, பல நேரங்களிலே இந்த ஆசிரியர்களுக்குள் இந்த பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனையாக தான் இருந்தது. ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய குறைகளை மறைத்து கொள்வதற்காக அவர்கள் பிறரை குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு ரகத்தில் இருந்தார்கள், இருவரும் ஒன்றாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருவருக்குள் சண்டை, மற்றொருக்குள் சண்டை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. சண்டை ஏற்பட்ட பிறகு இவருடைய குற்றங்களை எல்லாம் இவர் தெரிந்து வைத்திருக்கிறார். நல்ல நண்பராக இருந்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த குற்றங்களை எல்லாம் நண்பராக இல்லாமல் எதிரியாக மாறிய பிறகு அந்த குற்றங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இது காட்டி கொடுப்பதற்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி நாவின்மையின் வழியாக, நா வழக்கம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நமக்குள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை வரும் என்று சொல்லி அந்த ஆசிரியத்தில் சந்தித்து நான் பேசி கொண்டிருந்த போது நான் அவர்களிடத்தில் இருந்த சொன்ன இரண்டே காரியங்கள், யாரையும் குற்றப்படுத்தாதீர்கள். காரணம், நாம் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் தவறு செய்யக்கூடிய மனநிலையில் பல நேரங்களிலே நாம் தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாரையும் குற்றப்படுத்தாதீர்கள். இரண்டாவதாக நான் சொன்னது, நாம் நம்மை பார்ப்பது போல பிறரை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னை பற்றி ஒருவர் தவறாக பேசினால் எனக்கு எப்படி மனது கஷ்டப்படுமோ அப்படிப்பட்ட மனநிலையில் தான் அவரும் இருப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் இந்த இரண்டு கருத்தை மிகவும் ஆழமாக இடத்தில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தேன். இதற்கெல்லாம் மிகவும் முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ஒருவரை பற்றி ஒருவர் புரணி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுதான் முக்கியமான காரணமாக இருந்தது. இதை புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் நான் ஆற்றுப்படுத்தக்கூடிய அந்த பணியை அந்த குழுவுக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்தேன். ஆம், இன்று பல நேரங்களிலே நாம் நம்முடைய நாவை கொண்டு ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி அல்லது தீய வார்த்தைகளை பேசி அவர்களை நாம் பல நேரங்களிலே துன்பங்களுக்கு ஆளாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று பல்வேறு விதமான பிரச்சனைகள் எழக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே பழமொழியாக சொல்வார்கள், நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை யோசித்து நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே கோபத்திலே நாம் வார்த்தைகளை விட்டுவிடுகிறோம், அந்த வார்த்தைகளை மீண்டும் நாம் பெற முடியாது. காரணம், அந்த வார்த்தையின் வழியாக இன்று பல குடும்பங்கள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நம்முடைய நாவு என்பது நல்லதை பேசக்கூடியதாக இருக்க வேண்டும், நல்ல செயல்பாடுகளை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் பார்க்கிறோம், நாவ் வழியாக நாம் பல நேரங்களிலே பிரச்சனைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒருமுறை ஒரு குடும்பத்திற்கு சென்றபோது அந்த குடும்பத்தில் பல்விதமான பிரச்சனைகள் இருந்தது. அவர்கள் பேசி கொண்டிருந்தபோது அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய சகோதரர்களோடு பேசுவதில்லை என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை வீட்டிலே ஒரு விழாவிற்காக எல்லோரும் சேர்ந்திருந்தபோது எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்படுகிறது. அந்த வாக்குவாதத்திலே தங்களுடைய தகாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள். அந்த சண்டையின் அந்த வார்த்தையின் வழியாக அவர்கள் இன்று பிரிந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தேன். நான் அப்போது அந்த குடும்பத்தில் கேட்டேன், நீங்கள் எத்தனை முறை பேசுவதற்கு முயற்சி செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டேன். ஏதோ தகாத வார்த்தைகளை நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள், அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் உங்களிடத்தில் வந்து பேசவில்லை, மாறாக நீங்கள் எத்தனை முறை போய் பேசுவதற்கு முயற்சி செய்திருக்கிறீர்கள், உங்களுடைய சகோதரர்களோடு நீங்கள் உறவில் மீண்டும் வளர்ச்சி பெறுவதற்கு என்ன முயற்சி செய்தீர்கள் என்று கேட்டபோது இல்லை என்று சொன்னார்கள். பல நேரங்களிலே நாம் செய்த தவறை மறைத்து கொள்வதற்காக நாம் நம்மை நம்முடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவரிடத்தில் சொன்னேன். நீங்கள் செய்தது தவறு என்பதை உணர்ந்து, அவர் செய்ததும் தவறு இல்லை என்று சொல்லவில்லை, மாறாக நீங்கள் செய்ததும் தவறு என்பதை உணர்ந்து நீங்கள் போய் முயற்சி செய்து அவரிடத்தில் பேசி அவர்களோடு உறவில் மீண்டும் வளர்ச்சி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருந்தேன். இது மிகவும் கடினமான காரியம், நான் மிகவும் சுலபமாக சொல்லிவிட்டேன். ஆனால் அவர்கள் மனதிற்குள் அவர்கள் பல்வேறு விதமான தயாரிப்புகளை செய்து அவர்கள் தங்களுடைய சகோதரோடு பேசுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். காரணம், அவர்கள் இருவரும் சேர்ந்து வளர்ந்தவர்கள், ஒரே குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லாவிதமான அந்த தாழ்மை எண்ணங்கள் அல்லது முதன்மை எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு, ஈகோயிசம் என்று சொல்வார்கள், அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் அவரிடத்தில் பேசுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பேசுகிற போதுதான் நாம் பல நேரங்களிலே உறவை வளர்க்கக்கூடியவர்களாக மாறுகிறோம் என்கிற சூழ்நிலை நமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இந்த யாக்கோபு திருமுகம் அதிகாரம் 3:6 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய நாவு நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய சிறிய செயல்பாடுகள் அல்லது வார்த்தையின் வழியாக நம்முடைய உடலையே நாம் கரைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் இந்த திருமுகத்தின் அதிகாரம் 3:7-8 வாசிக்கிற போது, சாவு விளைவிக்கும் நஞ்சு நிறைந்ததாக இந்த நாவு இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு அழகாக சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். நாம் குடும்பமாக அமர்ந்து இந்த யாக்கோபு எழுதிய திருமுகத்தின் வாசகத்தை 3:1-10 நாம் வாசித்து நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவை கொண்டு நாம் நல்லதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது தீயவற்றை நாம் பறைச்சாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதுதான் யாக்கோபு எழுதிய திருமுகம் 3:9 சொல்கிறது, தந்தையாம் ஆண்டவரை போற்றுவதும் இந்த நாவே, மனிதரை தூற்றுவதும் இந்த நாவே என்று சொல்கிறது. பல நேரங்களிலே நாம் நாவை கொண்டு கடவுளை போற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதே நேரத்தில் கடவுளை தூற்றக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். நாம் கடவுளை போற்றி புகழக்கூடிய இதே நாவை கொண்டு தான் வெளியே சென்று கடவுளை பற்றி அல்லது மனிதர்களை பற்றி நாம் தகாத வார்த்தைகளை சொல்லி அவர்களை திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்று நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்ற இல்லை, உங்களுக்கு நன்றாக தெரியும். பல நேரங்களிலே நாம் கடவுளை புகழ்கிறோம், அதே நாவை கொண்டு நாம் பிறரை சாபத்திற்கு உள்ளாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். நம்முடைய நாவு இரண்டு காரியங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இந்த யாக்கோபு எழுதிய திருமுகம் 3:10 சொல்கிறது, போற்றுதலும் தூற்றுதலும் ஒரே வாயிலிருந்து வருகிறது, அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி யாக்கோபு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளை போற்றுகிறோம், நல்லதை பேசுகிறோம், நல்லதை செய்கிறோம், அது நல்லது. அதையும் தாண்டி பல நேரங்களிலே அதே நாவை கொண்டு நாம் தீயவற்றையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். தீய நஞ்சான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். தூற்றுதலுக்குரிய சாபக்கேடான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது மிகவும் தவறான ஒரு காரியம். பல நேரங்களிலே நான் பார்த்துருக்கிறேன், குடும்பங்களிலே ஜபமாலை சொல்வார்கள், நல்ல ஜபம் செய்வார்கள், ஆனால் பல்வேறு விதமான சாபக்கேடான வார்த்தைகளை எல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதைதான் யாக்கோபு எழுதிய திருமுகம் 3:10 அழகாக சொல்கிறது, போற்றுதலும் தூற்றுதலும் ஒரே வாயிலிருந்து வருகிறது, அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாவின் வழியாக நாம் 3 காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 1, உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய நாவை கொண்டு பொய் சாட்சியோ அல்லது பொய் பேசுதலோ அல்லது பொய்யான செயல்பாடுகளை சொல்வதோ பிறரை குற்றப்படுத்துவதோ என்று அல்லாமல், மாறாக உண்மையானவற்றை நாம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாவை கொண்டு உண்மையானவைகளை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 2, நம்முடைய நாவை கொண்டு நாம் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பான வார்த்தைகள் வழியாக, அன்பான செயல்பாடுகள் வழியாக நாம் ஒருவரை ஒருவர் உறவில் வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 3, இந்த நாவை கொண்டு நேர்மையுள்ளவர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நேர்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோபு துன்பப்பட்டு கொண்டிருந்த போது அவரிடத்திலே அவருடைய நண்பர்கள், நீ கஷ்டப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், இந்த கடவுளை விட்டுவிடு என்று சொன்னபோது யோபு சொல்கிறார், நான் நேர்மையுள்ளவன், கடவுளுக்காக வாழக்கூடியவன், கடவுளுக்காக நான் இவற்றை தாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 3:10 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் வழியாக நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கொன்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி பிலிப்பு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். நாம் நம்முடைய நாவை கொண்டு உண்மையுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக, கடவுளை போற்றி புகழக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற போது நம்முடைய நாவை நாம் அடக்கி உண்மையுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக நாம் கடவுளை போற்றுகிற போது நம்முடைய வார்த்தைகள் சக்தி பெறக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தையின் சக்திகள் வழியாக நாம் கடவுளுடைய வாக்கை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய புகழை பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் அப்படி பறைசாற்றுகிற போது இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார் என்கிற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உம்மை புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
உம்மாவோடும் இருப்பாராக.
மகிழ் ஒருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.